ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த குதிரைகளை வாங்குகின்ற அந்த பொறுப்பினை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்து மந்திரிகளிலே தலை சிறந்த வாதவூரானிடத்திலே அந்த பொறுப்பினை கொடுத்தார். பின் வாவு நன்மா துரகங்கொடு வாரும் ஏனா உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார் முகம் நாடி முழிந்த நன். வாவும் நன்மா துரகங்கொடு வாரும். வாவும் என்றால் தெத்தி செல்கின்ற, தாவி செல்கின்ற. குதிரை எப்படி போகும்? மெதுவா நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி போகுமா? குதிரை என்ன பண்ணும்? பறந்து செல்லும். அவ்வாறு தாவி செல்கின்ற வாவுதல், தாவி செல்லுதல். தாவி செல்கின்ற பெரிய துரகங்களை கொடுவாரும் என்றால், கொண்டு வாரும் என்றால் விலைக்கு கொண்டு வாரும், விலைப்பொருள் மாறி அவற்றை அழைத்து வாரும் என்று திருவாதவூரத்தில் அந்த பொறுப்பினை கொடுத்தான். திருவாதவூரரை பற்றி சொல்லும் பொழுது தனது உடலும் ஆவியும் ஆய் இருக்கின்றவர் அப்படின்னு வருது. மன்னனுடைய உடலை போலவும் உயிரை போலவும் இருக்கின்றவர். உடலை போல் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு உயிருக்கு இன்பத் துன்பங்கள் உடம்பால் தான் விளையும். மன்னனுக்கு இன்பம் என்பது புகழினால் விளையும், துன்பம் என்பது இகழினால் விளையும். இந்த ராஜா ஒழுங்கா அறம் செலுத்தல, கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு நாலு பேர் திட்டினாங்கன்னா துன்பம் விளையும். இந்த அரசன் மிகுந்த இவனுடைய செங்கோல் செவ்விதாக இருக்கின்றது என்று புகழ்ந்தால் இன்பம் விளையும். அப்ப அந்த இன்ப துன்பங்கள் விளைவதற்கு உயிருக்கு காரணமா உடல் இருப்பதை போல, மன்னனுக்கு இகழோ புகழோ உண்டாவதற்கு காரணமாக மந்திரி இருக்கிறார். மந்திரி ஒழுங்கா இருந்தா மன்னனுக்கு இன்பம் விளையும், மந்திரி ஒழுங்கா இல்லைன்னா மன்னனுக்கு துன்பம் விளையும். உயிருக்கு உடம்பினால் இன்பத் துன்பம் விளைவதைப் போல, மன்னனுக்கு மந்திரியாகின்ற திருவாதவூரனால, திருவாதூர் அடிகள்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்தல, என்னன்னா அவர் அடிகளா போவது பின்பு, இந்த திருவாத ஊரறினாலே இவனுக்கு இன்பமும் துன்பம் விளைய போய் விளைகின்றது என்பதனால உடல் போல் இருந்தான்னு சொன்னார். உயிரை போல் இருக்கிறார். எப்படி உயிரை போல இருக்கிறார்னா, ஒரு பொருளிடத்திலே நம்முடைய கருத்து எப்பொழுதும் இருக்கும் என்றால் அந்த பொருளை நாம் என்ன சொல்லுவோம்? என் உயிர் ஒத்ததுன்னு சொல்லுவோம். தாய் தன் குழந்தை என்ன சொல்ற? என் உயிரே, என் உயிர் போன்ற செல்வமே. மனைவி கணவன் என்ன சொல்ற? என் பிராணநாதரா. பழங்காலத்தில் கடுதாசு போடுவாங்க வீட்டுக்காரருக்கு, என் பிராணநாதரே, என் உயிருக்கு ஒரு தலைவரேன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்றாங்க. இயற்பை நான் என்னுடைய மனைவியார் கணவரார பார்த்து செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு செயலை செய்ய சொல்றார் நாயனார். செய்ய மறுக்க முடியுமான்னு அந்த அம்மா அவற்றை சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீர் என் உயிருக்கே தலைவர், நீர் சொல்வதை நான் செஞ்சுத்தானே ஆகணும். என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு? என் உயிருக்கே நீர் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீர் சொல்வதை தவிர்த்து இன்னொன்று செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா? இல்லையே என்று சொல்கின்றார். அப்ப நாம் எதை மிகவும் மதிக்கின்றோமோ, அதனை எங்கனம் மதிக்கின்றோம், ஒவ்வொரு உயிரும் தன் உயிரையே மிகவும் மதிக்கும். அதனால்தான் உயிருக்கு ஆறுயிர் என்று பெயர். அப்படி மதிக்கின்ற உயிரானது தன் உயிரைப் போலவே இன்னொன்றை மதித்தால் அது அந்த உயிருக்கு உயிராகின்றது. ஆகவே மன்னன் திருவாத ஊரனை மிகுந்த உயிர் போல மதிக்கின்ற காரணத்தினாலே திருவாத ஊரர் மன்னனுக்கு இன்பத் துன்பங்களை விளைவிக்கின்ற உடலாக மட்டுமில்லாமல் அவனால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அவருடைய உயிரைப் போலவே இருக்கின்றார் அப்படின்னு வருது. அது ஒரு பொருள். உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார். ஆனால் இதெல்லாம் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை. அரிமர்தள பாண்டியனுக்கு தான் திருவாத ஊரர் மேல ஆசை, திருவாத ஊரருக்கு அரிமர்தள பாண்டியன் மீது அப்படிலாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தென்னன் பெருந்துரையார் மீது தான் நாட்டம். ஆகவே உண்மையிலேயே அவர் யாரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறார்? அவர் உண்மையாக அன்பு அரணிடத்திலே வைத்திருக்கிறார், நரனிடத்திலே வைக்கவில்லை. நரன்னா மனிதன். அவர் உண்மையா நரனுக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் உண்மையான அன்பு எங்க வச்சிருக்கிறாரு? அரணிடத்திலே வைத்திருக்கிறார். மெய்யடியார்கள் எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ரெண்டு கல்யாணம் பண்ணின சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றார். இப்ப இதையே அப்பர் பெருமானோ சம்பந்த பெருமானோ சொன்ன அதை நம்பிட முடியாது. அவங்க ஏதோ சாமி சொன்னதை சொல்றாங்க, படிச்சதை சொல்றாங்க. ஆனா இவர் ரெண்டு கல்யாணம் கட்டினவர். ஏன் ரெண்டு கல்யாணம் கட்டினவங்க சொன்னதை நம்பணும்? ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகாத ஞானம் இன்னொரு கல்யாணம் கட்டி உண்டாகிடும் நிச்சயமா. ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் பாதினா, ரெண்டாவது கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் முழுசு என்பதனால இவர் சொல்றதை நம்பியாகணும். இவர் சொல்றார், பொய்யே குடியோம்புவார்கள் அடியார்கள். தக்கேசிப்பன் பதிகத்தில் சொல்றாரு, அடியார்கள் தங்கள் மனைவி மக்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை, ஆனால் நேர்மையா தொண்டு செய்வாங்க. என்னென்ன இதுல இதனால வில்லங்கம் வரக்கூடாது. பெருமானுடைய தொண்டிற்கோ பெருமானுடைய காட்சிக்கோ பெருமானை அறிவதற்கோ வில்லங்கம் வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லார் வாயும் அடைச்சிருவாங்க. மனைவியிடமும் மக்களிடமும் நண்பர்களிடமும் மன்னனிடமும் உலகத்தினிடமும் பரிவோடு விளங்குவார்கள். என்னன்னா நோ ரப்பிங் பாலிசி, நோ ரப்பிங் எனிபடி. யார்ட்டையும் சச்சரவு வச்சுக்கிறது இல்ல, சண்டை வச்சுக்கிறது இல்ல, யாரையும் அஃபண்ட் பண்றது இல்ல. அப்பதான் நாம நேரடியா சாமிகிட்ட போக முடியும் ஈஸியா என்பதனால எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. ஆனால் உண்மையான அன்பு யார்ட்ட இருக்கும், இந்த உலகத்திலே ஒருவன் எல்லா உயிரிடத்திலும் சமமாக அன்பு கொண்டு பழகுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உயிரிடத்திலே இருக்கின்ற அன்பை விட கடவுளிடத்தில் இருக்கிற அன்புதான் உண்மையானது என்பதை அறிய வேண்டும். உலக உயிர்கள்ட்ட ஒன்னு வேணும் ஒன்னு வேண்டான்னு வேண்டுதல் வேண்டாம இருக்கு, விருப்பு விருப்பு இருந்தா தான் இவன் சிக்குவான். எல்லா உயிர்களையும் ஒன்று போல ஒருவன் கருதுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உண்மையான அன்பு கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதான் பொய்யே குடி ஓம்புதல் அப்படின்னு சொன்னவர் யாரு, நம்பி ஆரூரர். அதே போல நம்முடைய குருநாதர் விளங்குகின்றார். ஆகவே அவர் உண்மையாக பெருமாணத்தை அன்பு கொண்டவர் என்பதை அறன் அன்புடையார் என்று சொன்னார். அந்த அறன் அன்புடையார் முகம் நாடி மொழிந்தனன், முகம் நாடி மொழிந்தனா அவரை கூப்பிட்டு சொன்னா, வாவு நன் மா துரகங்கொடு வாரும், தாவி செல்கின்ற உயர்ந்த குதிரைகளை நீங்கள் விலைக்கு மாறி கொண்டு வாரும் என்று இந்த பணியினை திருவாதூரரை அழைத்து அவரை முகத்தை பார்த்து சொன்னான். முகத்தை பார்த்து சொல்வதனால மன்னனுடைய சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் என்பது விளங்குகின்றது. யார்ட்டையுமே நாம வந்து இந்த காரியத்தை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாம் நம்பி இந்த காரியத்தை ஒப்படைக்கின்றோம் என்று சொல்வதற்கு திரும்பி பார்த்து பேசக்கூடாது. நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினால் யாரும் கட்டுப்படுவார்கள். உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் இதை செய்யணும் என்று கண்ணிலே கண்ணை வைத்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினான், முகம் நாடி மொழிந்தனன் என்று பார்க்கும். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார் அப்படின்னு நேரடியா சேர்த்துக்கலாம். அப்ப பாண்டிய மன்னனுக்கு உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார்னு சொல்லாம கடவுளுக்கே உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார் என்று சொல்லலாம். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார், அரணிடத்திலே வைத்த அன்பே தனக்கு உடலாகவும் உயிராகவும் கொண்டிருப்பவர். திருவாதூர் அடிகள் இருக்கிறாரே, அவருடைய உடம்பும் பெருமாளிடத்திலே வைத்த அன்பினால் ஆகியது. கண்ணப்பருடைய உடம்பு எப்படி அன்பினால் ஆகியதோ அவருடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. அவன் தலையும் அன்பு, அவன் வாயும் அன்பு, அவன் கண்ணும் அன்பு, அவன் கைகால்கள் எல்லாம் அன்பு. அதனால காலால தலையில உதச்சான்னு நினைக்காத, அன்பு அது. அது காலே இல்லையே, அது அன்பு தானே. சர்க்கரையினால ஒரு மிட்டாய் பண்ணிருக்கு, மான் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது, மீன் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது. உண்மையில அந்த ரெண்டு மிட்டாயும் சர்க்கரை தானே. சர்க்கரை என்ற அறிவு இல்லாவிட்டாதான் அது மான் என்றும் மீன் என்றும் குரங்கு மிட்டாய் வேணும் நாய் மிட்டாய் வேணும் சூசிங்களா. கண்ணப்பனுடைய தலையிலேருந்து கால் வரையும் சர்க்கரை போன்ற அன்புன்னு பார்க்கும்போது எல்லாம் அன்பா இருக்கும்போது ஒன்னு கால் என்றும் ஒன்று கை என்றும் ஒரு வாய் என்றும் அதுல உமிழ்நீர் என்றும் எச்சில் என்றும் கருதப்படுமா, எல்லாம் அன்பு தானே. இப்ப காலும் அன்புதான், உமிழ்நீரும் அன்புதான், அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே என்று கண்ணப்பனை போல நம்முடைய குருநாதர் தன் உடலும் உயிரும் பரமேஸ்வரத்தை வைத்திருக்கிற அன்பினாலேயே ஆக்கப்பெற்றவர் என்ற பொருளிலும் வருகின்றது. தனது உடலும் ஆவியுமாய் அறன் அன்புடையார், சுவாமிகிட்ட வச்சிருக்கிற அன்பே தனக்கு உயிராகவும் உடலாகவும் வைத்திருப்பவர். உயிரா எப்படி இருக்குன்னு கேட்டா, உயிரின்றி உடல் வாழாது. பரமேஸ்வரன் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்னால் உடம்பை விட்டு விடுவார். உடம்பை விடுதலை தான் நம்ம உயிரை விடுதல்னு சொல்றோம். நாம் தான் உயிர் என்பதனால நம்ம உயிரை விட முடியாது, நாம தானே உயிரே. உடம்பை விடுதலைத்தான் உயிர் விடுதல் நம்ம சொல்றோம். அது மரபா வந்துச்சு, பான்மை வழக்கு. எல்லாரும் அப்படி சொல்றதுனால பெரியவர்கள் அப்படி சொல்வார்கள், இலக்கியவாதிகள் அப்படி சொல்வார்கள். உயிர் விட்டார், உயிர் நீத்தார் சொன்ன அவர் தான் உயிர், உடம்பை நீத்தார்னு அர்த்தம். பரமேஸ்வரன் அன்பு செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது என்ற நிலை வந்தால் அந்த உடம்பினை சுமக்க மாட்டார்கள். அதனால அன்பையே உயிராக கொண்டிருப்பவர்கள். அடுத்த வேளை விளக்கு போட முடியாது, அடுத்த விளக்குல நெய் விடுறதுக்கு நெய் இல்லைன்னு சொன்னா கலியர் கழுத்தை அறுத்துக் கொள்வார், கணம்புள்ளர் தன்னுடைய முடியை எரித்துக் கொள்வார் என்ற காரணத்தினாலே தொண்டு செய்வதற்கு இடம் கொடுக்காது, அன்பு செய்வதற்கு இடம் கொடுக்காது, ஒரு கண நேரம் கூட உடம்பினை சுமந்திருக்க மாட்டார்கள் என்பதனால அவர்களுக்கு உடம்பு மட்டும் அன்பாலாகவில்லை, உயிரும் அன்பாலாகி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர் நம்முடைய குருநாதர். அவருடைய முகத்தை பார்த்து மன்னன் சொன்னான், குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். மீனவர் கோன் மொழியின்படி வேணியன் நேசர் இயைந்த பின், மீனவர் கோன், மீனவன் என்பது பாண்டியனுக்கு மரபு பெயர். பாண்டிய மன்னனுடைய உத்தரவின்படி வேணியன் நேசர் தன்னுடைய ஜடாபாரத்தையே முடியாக கட்டியிருப்பவன், அந்த பிஞ்சக கோலம் கொண்ட பெருமானுடைய நேசர், இறைவனுடைய அன்பர், நம்முடைய குருநாதர் இசைந்த பின் ஆனன ஜோதியுடன் புவி ஆள்பவள். ஆனனம் என்றால் முகம், ஜோதி என்றால் ஒளி. முகம் மலர்ந்தான், சரி என்று வாத ஊரான் ஒத்துக்கொண்ட உடனே முக மலர்ச்சி ஏற்பட்டது பாண்டியனுக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம், எனக்கு இமீடியட்டா லீவ் வேணும்னு சொல்லலாம், இல்ல உன் வேலையே வேணான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் சரி என்று அவர் ஒத்துக்கொண்டார். உடனே அப்பாடா, ஒரு பெரிய பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் முகம் மலர்ந்தான். ஆனந்த ஜோதியுடன் புவி ஆள்பவன், இந்த பெரிய உலகத்தை ஆள்கின்ற பாண்டியன் வாசி கொள்ளும்படி, வாசி என்பது வாஜி என்றால் குதிரை, குதிரைகளை கொள்ளும்படியாக பணம் கொடுத்தான். எவ்வளவு பணம் கொடுத்தான்னா, உடனேயே கருவூலத்திற்கு சென்றான். கருவூலம்ங்கிறது எங்க இருக்கின்றது? ஒரு பெரிய ட்ரெஷர், மன்னனுடைய அரண்மனைக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மன்னனுடைய அரண்மனை எப்படி இருக்கின்றதுன்னா, மன்னனுக்கும் இறைவன் என்று பெயர், அவனுடைய அரண்மனைக்கும் கோயில் என்று பெயர். அதுவும் கோட்டை கொத்தளங்களோடு கோபுரத்தோடு கூடியிருக்கும், அதுவும் மேலே கலசங்களோடு கூடியிருக்கும். வான விமானம் எனும் திருவாழ்வுல கோயில், தெய்வீகமான ஒரு விமானம் இது என்று சொல்லும்படியாக திருவாழ்வுல கோயில், மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகின்ற கோயில் அரண்மனை. மதுரையில் இருக்கின்ற பாண்டியமன்னனுடைய அரண்மனை எப்படிப்பட்டதுன்னா, எல்லா செல்வமும் அங்கு இருக்கின்றது. மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கின்ற பணக்கார அரண்மனை. அதனுடைய விமானம் எப்படி இருக்கிறது? இந்திர விமானம் போல இருக்கின்றது. வான விமானம் எனும் தெய்வீகமான இந்திர விமானம் போல விமானத்தோடு கூடிய மன்னனுடைய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து தன் ஈனமிலா நெறிவந்த பொன் 7 கோடி வழங்கினான். 7 7 49 கோடி பொன் அளந்து வழங்கினான் மன்னன். 49 கோடி பொன் கொடுத்தான், கோடி காசு. அந்த 49 கோடி பொன்னும் மன்னன் எவ்வாறு ஈட்டினான் என்று சொன்னால், மக்களிலே ஒருவருடைய கண்ணீரும் சிந்தாத வண்ணம் நல்ல நெறியிலே அதிகமா டாக்ஸ் பண்ணாம அவரவர் மனம் உவந்து தங்களுடைய வருவாயிலே 1/6 அறத்தாற்றில் ஈட்டியதே மன்னனுக்கு தரணும் என்று மனமுவந்து கொடுத்த திரைப்பொருள் டாக்ஸ். பழங்காலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள், டைரக்ட் டாக்ஸேஷன் தான். அந்த டைரக்ட் டாக்ஸேஷன் 1/6, அவ்வளவுதான். நம்முடைய வைதிக சமயம் தான் சொல்லுது, மனமுவந்து கொடுத்தார்கள். ஆகவே குற்றமில்லாத நெறியிலே சேர்த்த பணம் 49 கோடி பவுன் கொடுத்தான். ஈனமில்லா நெறி வந்த பொன் 7 கோடி வழங்கினான். காசுனாலதான் குற்றம் வரும் என்பதை இங்கு நம்முடைய ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் நம்ம சொல்றார். நிறைய பேர் தேவாரம் படிக்கிறாங்க, என்ன அதுல பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு பதிகம், கல்யாணத்துக்கு ஒரு பதிகம், வீட்டுக்காரி சொன்னத்தை கேட்கறதுக்கு ஒரு பதிகம், காசு சேர்க்கறதுக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. அது என்ன பதிகம்? கரெக்டா சொல்றாங்க, அந்த பதிகத்துக்கு அது பொருள் கிடையாது. காசு சேர்க்கிற பதிகம் இல்லது, அதுக்காக தான் நான் சொல்றேன். அது வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. ஒரு பிள்ளை பெருமானை பாடி காசு பெற்றது, ஞானத்திலே குற்றம் இல்லாத ஞானத்தை அந்த பிள்ளைக்கு சாமி வழங்கியிருக்கிறாரு, ஆனா காசிலே குற்றம் உள்ள காசை கொடுத்தார். அந்த 3 வயசு பிள்ளைக்கு தாடி நெறிச்ச தவசிகளுக்கு கொடுக்காத ஞானத்தை சாமி கொடுத்தார். 3 வயசு பிள்ளைக்கு பல்லே 32 முழுக்க முளைக்கல, 3 வயசுல 32 பல்லு முளைச்சிருக்காது. விரல வச்சா கடிக்க தெரியாத பிள்ளை, பல்லே முளைக்கலன்னா மீசை எப்படி முளைக்கும்? அப்ப காமம் உள்ளே புகாத நிலை முன்னடைந்தான் சம்பந்தன். உலகப்பற்று மனதிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கடவுளை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி குற்றமே இல்லாத ஞானத்தை கொடுத்த கடவுள் காசை கொடுக்கும்போது குற்றத்தோடு ஏன் கொடுத்தார்னு ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தைக்கு குற்றம் உள்ள காசை கொடுத்தார். வாசி என்றால் குற்றம். ஈசர் மிழலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு கேட்ட காசை கொடுக்காம குறைச்சு கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த அப்பாவும், அப்பா எனக்கு பாக்கெட் மணி 100 ரூபாய் வேணும்னு கேட்டா, போடா 50 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கு. கேட்டோன்னு கொடுக்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அப்ப இந்த பவுன் காசு கொடுத்தாரு, அது தட்டாத உரைச்சு உரைச்சு பார்த்துட்டு இந்த காசுக்கு 100 ரூபாய் தரமாட்டேன், 50 ரூபாய் தான் தருவேன், 50 ரூபாய் பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன அவர் குறைச்சு காசை குறைச்சு கொடுத்துக்கிற அவ்வளவுதான். குற்றத்தோடு காசு தான் அர்த்தம். அது தகப்பன் என்றைக்குமே மகனுக்கு அவ்வாறு செய்யலாம், நோபடி கேன் க்வெஸ்சன் இட். பிள்ளை கேட்கறதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்ல, பெண்டாட்டி சொல்றதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, பெண்டாட்டியும் மகனும் தான் அப்பா சொன்னதெல்லாம் செய்யணும், அதுதான் சட்டம். ஆகவே தேசமுய்ய அந்த திருமுலைப்பால் உண்டவர் தான் திரு மா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். அப்பர் பெருமானுக்கு ஏன் சாமி குற்றமில்லாத காசை கொடுத்தார்? அவர் உழைக்கிறார், அவர் உழைக்கிறவனுக்கு ஒழுங்கா கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கலன்னா உழைப்பை பெறுகின்றவன் மீது குற்றம் விளையும். தன் மீது குற்றம் விளையக்கூடாது என்பதற்காக அப்பர் பெருமானுக்கு குற்றம் இல்லாத காசை கொடுத்தார். சம்பந்தருக்கு குற்றமுடைய காசை கொடுப்பதனால, தன் மீது குற்றம் விளையாது என்பதனால குற்றம் உள்ள காசை கொடுத்தார். யாருமே என்ன காரியம் செய்வாங்க, தங்கிட்ட தப்பு வராம பார்த்துப்பாங்க. கடவுள் என்ன பண்ணார், இவனுக்கு மோசமான காசை கொடுக்கறதுனால எவனும் தன்னை மோசமா பேச முடியாது என்பதை அறிந்து குற்றமுள்ள காசை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கு குறைச்சு கொடுத்தா எல்லாரும் நம்மள திட்டு வாங்கறதுக்கு பயந்து கரெக்டா கொடுத்தாரு. கை தொண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர் செக்ரட்டரி சொல்றார். அப்பொழுது சம்பந்த பெருமான், பெருமான் நமக்கு குற்றமுள்ள காசை கொடுத்திருக்கிறானே என்று மனம் கவன்றாரா, மனம் வருந்தினாரா, சோம்பினாரா? இல்ல, அவர் உண்மையாவே சாமிக்கு பிள்ளைங்க. உண்மையாவே ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னா அது கடைசி வரையும் அம்மா அப்பாவை நம்பி வாழும். இந்த வேளை அம்மா உனக்கு பஜ்ஜி கிடையாது போடான்னு சொன்னதுனாலயோ, அப்பா உனக்கு ட்ரெஸ் கிடையாது போடான்னு அடிச்சதுனாலயோ, ஏண்டா மார்க் குறைஞ்சிருக்குன்னு அடிச்சதுனாலயோ அந்த பிள்ளை அழுதா கூட அடுத்த வேளைக்கு அந்த அம்மாவை தான் நாடும், அந்த அப்பாவை தான் நாடும். அதை போன்று உண்மையான பிள்ளைமை இருக்கு யார்ட்ட, அவருடைய பிள்ளையார்ட்ட. உண்மையான பிள்ளை அவர், நூத்துக்கு நூறு நிஜமாவே சிவகுமாரர். அதனால அவர் என்ன பண்ணாரு, அதனால என்ன, அப்பா வந்து வாசி உள்ள காசு கொடுத்தா என்ன, பாடி அந்த காசு வாசி இல்லாதாக பெற்றுக்கொள்வேன். நான் பாட்டு படினா அப்பா மனசு குளிரும், அப்பா மனசு குளிர்ந்தா நல்லா காசா கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில வாசி தீரவே காசு நல்குவீர் என்றார். பாடி பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது போல நம்பி ஆறுவருக்கு தோழமை. சாமி வந்து ஒரு பதிகம் பாடினார், இவர் பாடினார், அந்த திருவொற்றியூர் பதிகத்தை பாடினதுல பெருமான் கண் கொடுக்கல, ஆனா அதுக்காக அவர் வந்து மனசு தளரல, தொடர்ந்து பெருமானை பாடி கண்ணை பெறலாம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆறுவரை நோக்கி பயணித்தார். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆகவே எந்த காலத்திலும் கடவுளை குற்றம் கூறாத நிலையிலே இருக்கின்றவன் அவன் வந்து கடவுளிடத்திலே அந்த அருளினை முழுமையாக பெறுவான். கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. படுப்பா தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன், என்னுடைய தீவினையினாலே நான் துன்புறுகின்றேன். பெருமானே, அந்த தீவினை பயனை ஊட்டுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கின்றாய், அதை நீ ஊட்டுங்கால் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று நான் உன்னிடத்திலே குற்றம் காண மாட்டேன் என்று உறுதியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அருளை உறுதியாக பெறலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ரிசர்வ் அது சொத்து நம்மோடதுதான். சாமி வாசி உள்ள காசை இன்னைக்கு கொடுக்கலாம், ஆனா சிவலோகமே சம்பந்த பெருமானுக்கு எழுதி வச்சுட்டார். அப்ப இன்றைக்கு டெம்பரரி, இன்றைக்கு வாசி உள்ள காசினை கொடுத்தது என்பது தற்காலிகமானது, ஆனா அப்பன் சொத்து பிள்ளைக்கு என்பதனால சிவலோகமே யாருக்கு சொந்தம், ஆளுடைய பிள்ளையாருக்கு தான் சொந்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கின்ற பிள்ளை என்பதனால அது என்ன சொல்லுது, பாடி அதனை சரிப்படுத்திக் கொள்கின்றது. நீ அவருக்கு நல்ல காசு கொடுத்தியேன்னு அந்த பாட்டுல எங்கேயா வருதா, அவருக்கு மட்டும் நல்ல காசு கொடுத்தியேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வருதா, வரல என்று பார்க்கின்றோம். ஆகவே இப்ப நாம அந்த பதிகத்தை எந்த அளவிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் ஈட்டுகின்ற பணத்தில பெரும்பாலும் பணத்தோடு பாவம் வரும். ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 5 ரூபாய் பாவம் அதுல வருது. அப்பொழுது அந்த குற்றம் தீர பெருமானே காசு இல்லாம வாழ்க்கை நடக்காது. இம்மை மறுமை பலன்களை செல்வத்தை கொண்டுதான், அறத்திற்கும் செல்வம் தேவை, இன்பத்திற்கும் செல்வம் தேவை என்பதனாலதான் நடுப்புற வச்சிருக்கிறாங்க. அதை அறத்திற்கும் இன்பத்திற்கு பொருளை ஏன் வச்சிருக்காங்க, இது இல்லைன்னா முன்பக்கமும் பீட் வாங்கும் பின்பக்கமும் அடிபடும். பொருளின்றி அறம் செய்ய முடியாது, பொருளின்றி இன்பத்தையும் பெற முடியாது. பொருளை தியாகம் செய்வதனால ஒன்றினை பெறலாம், முக்தியினை பெறலாம், இம்மை மறுமைகளை பெற முடியாது என்று பார்க்கின்றோம். ஆகவே பொருளின்றி உலகம் இல்லை என்பதனால பெருமானே அந்த பொருளிலே இருக்கின்ற பாவம் என்னை தாக்காமல் காப்பாயாக என்பதற்கு தான் அந்த பதிகத்தை பாடணும். பொருளிலே வாசி என்பது இருக்கு, நான் ஈட்டுகின்ற பொருளில் இருக்கின்ற வாசி என்னை தாக்காமல் தீர எனக்கு நீர் காசு நல்குவீர் என்ற எண்ணத்தோடு அந்த பதிகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பாண்டியமன்னனுடைய செல்வம் எல்லாம் பாவம் இல்லாத வழியிலே ஈட்டப்பட்ட செல்வம், ஈனமிலா நெறி வந்த பொன், அந்த பொன்னிலே 49 கோடி பொன்னை அவன் அளித்தான். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஒரு தொழிலே வெற்றி நங்கை அமர்ந்திருக்கிறாள், இன்னொரு தொழிலே திருமகள் அமர்ந்திருக்கிறாள். அவனுக்கு எங்கு சென்றாலும் வெற்றி தான், எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு தான். விற்படை வெற்றி மடந்தையும் மிக்க மலர் திருவும் பயில் மற்புய வெற்பின் வெற்பினன் அம் கயல் வைத்த வளத்தன் வழங்கிய பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட நற்பயணத்தை முயன்றனர் நக்கனை நெக்குணர்கின்றவர். நக்கனை நெக்குணர்கின்றவர், நக்கன் என்று சொன்னால் இடையிலே ஆடை இல்லாதவன், நக்னன் என்ற வடமொழி சொல்ல நக்கன் என்று ஆகின்றது. பரமேஸ்வரன் திகம்பரன் நக்கன், நக்குருவாகி மாதரை மையல் செய்கின்றார். இடுப்புல ஆடையே இல்லாமல் வந்து என்ன பண்றாரு, பருவத்தில் இருக்கின்ற மங்கைகள் தன்னை பார்க்கும் வண்ணம் பெருமானவர்கள் மனதே வலை போட்டு ஈர்த்து இழுக்கின்றார். நக்கரையர் மாதரை மயல் செய்யும் நக்கரையர் பெருமான். பெருமானுடைய பெயரைத்தான் நாயனார் வச்சிட்டு இருக்கிறார். நீல நக்கன் என்று வைத்துக் கொண்டது பெருமானுடைய பெயர் என்பதை வைத்துட்டு இருக்கிறார். அந்த நக்கனை நெக்கு உணர்கின்றவர் யாரு, நம்முடைய குருநாதர். நெக்கு உணர்தல்னா என்னன்னா, நெக்கு மனமானது நெக்கு விட்டு உடையும் வண்ணம் அவனை உருகுகின்றவர். நெக்கு விடுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நெருப்பிலே இடப்பட்ட மெழுகு வெண்ணெய் காய்ச்சறோம், வெண்ணெய் காய்ச்சும் போது வெண்ணெய் எப்படி வந்து பாறாங்கல் மாதிரி இருக்கு, வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க வெண்ணெய் அதை இழுபச்சில போட்டு காய்ச்சறோம், சூடு ஏற ஏற அந்த எண்ணெய் என்ன ஆகுது, உடைந்து கொண்டு உடைந்து கொண்டு தன்னுடைய சுட்டினாலேயே தான் இழகுகின்றது. சூடேறிய எண்ணெயினுடைய சுட்டினாலேயே சூடு ஏறாத எண்ணெய் உருகும், தன்னுடைய சுமையினாலேயே அந்த வெண்ணெய் உடைந்து நீராளமாகும். அப்படி ஊற்று மணல் காவிரிலேயோ வைகையிலேயோ மேல தண்ணீர் இல்லை, ஆனா கீழே தண்ணீர் ஓடுது, ஊத்து போடுறாங்க. ஊத்து போடும்போது அந்த மண்ணை தோண்டுவார்கள். மண்ணை தோண்டும் பொழுது மண்ணினுடைய சுமை தாங்காமல் சிறிது தோண்டின பிறகு மண் தானாகவே நெக்குவிடும். அந்த தோண்டப்பட்ட மண்ணுடைய சுமையினை கீழறிக்கின்ற மண் தாங்காது, அது அகழ்ந்து காட்டும். அப்போ கீழறிக்கின்ற நீரானது மேலே வரும். பெருமானுடைய அன்பினை பெற பெற, அன்பு என்பது ஒரு சுமை, அன்பினால் விழுகின்ற இன்பமோ அதனினும் பெருஞ்சுமை. அந்த பெருமான் நமக்கு அன்பு செய்கின்றான். சாமி அன்பு கட்டும் போது நமக்கு அது சுமை தானே. அந்த சுமையினை உணர்கின்ற இந்த உயிர் என்ன பண்ணும், அந்த சுமைக்கு வாடி நெக்கு விடும், நெக்கு விட்டு உருகும், நீராளமாக உருகும். நீராய் உருக்கியன் ஆயுராய் நின்றானே, அதான் நெக்கு உணர்தல். இங்கனம் நெக்கு விடாத உள்ளத்தினாலே பெருமானுடைய அருளை உணர முடியாது. எந்த உள்ளமானது பாறாங்கல் போல இருக்குதோ, ஊத்து மணல் தான் நெக்கு விடும், பாறாங்கல் நெக்கு விடுமா, நெக்கு விடாது. நெக்கு விடாத பாறாங்கல் போல் இருக்கின்ற உள்ளம் அது பரமேஸ்வருடைய அருளை உணராது. நெக்கு விடுகின்ற ஊற்று மணல் போல் இருக்கின்ற உள்ளம் பரமேஸ்வருடைய அருளை உணரும். பெருமான் செய்கின்ற அன்பினுடைய சுமையை எங்கே உணர முடியும், பெருமான் செய்கின்ற அன்பினை சுமை என்று இந்த உள்ளம் எப்ப கருதுன்னா, அந்த அன்பிற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் செய்யாமல் பெருமான் எனக்கு இவ்வளவு செய்கின்றானே என்ற அந்த தாழ்வு உணர்ச்சியினாலே பெருமான் செய்கின்ற அன்பினை சுமையாக கருதும். அந்த சுமைக்கு அது நெக்குவிடும். சாமிக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சாமி எனக்கு இவ்வளவு செய்யறாரு என்று கருதும் பொழுதுதான் பெருமான் செய்கின்ற அன்பு சுமையாக கருதப்படும். அந்த சுமையினை உணரும் பொழுது இந்த உள்ளம் உருகி நிற்கும். அப்படி பெருமானே இந்த பிறவியை கொடுத்தாயே, பெருமானே இந்த கல்வியை கொடுத்தாயே, பெருமானே உன்னை வணங்குகின்ற பேற்றை கொடுத்தாயே, பெருமானே எனக்கு ஐந்தெழுத்து உபதேசத்தை கொடுத்தாயே, பெருமானே உன்னை நாடியே நிற்கின்ற மனத்தை கொடுத்தாயே என்று பெருமான் செய்த பேரருளையெல்லாம், செய்யவிருக்கின்ற பேரருளையெல்லாம் நினைத்து உருகி கொண்டே இருக்கின்ற உள்ளத்தை கொண்டவர் நக்கனை நெக்கு உணர்கின்றவர். அப்படி அன்பு செய்கிறவங்களுடைய மனதிலே பெருமான் புகுந்து தன்னுடைய திருவடியை காட்டுவான். பொய்யாக பெருமானை வழிபடுகிறத்திலே பெருமான் வெட்கி விலகி விடுவான் என்று அப்பருமான் சொல்றார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன். பொக்கம் மிக்கவர் பூவும் நீர், பொக்கம்னா பொய் ஒழுக்கம், ஊருக்காக பூஜை பண்றது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. அந்த பூவோ நீரோ அவன் திருமுடிக்கோ திருவடிக்கோ வந்து சேராது. சாமி என்ன பண்ணுவாரு, அவன் அபிஷேகம் பண்ணும்போது தலையை அன்னட திருப்பிடுவாரு, அவன் அர்ச்சனை பண்ணும்போது காலை இழுத்துக்கிடுவாரு. அவன் அந்த நீர் அவர் திருமுடிக்கு சேராது, மலர் அவர் திருவடிக்கு சேராது. கூசுவாராம் பெருமான் அவர்கள் பூஜையை கண்டு, ஆனா சிரிப்பாராம். என்ன ஏமாத்துறதா நினைச்சுட்டு அவன் ஏமாறுறான் அப்படிங்கிற எண்ணத்துல சிரிப்பார். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அப்ப உண்மையான அன்புதான் பெருமானிடத்திலே நம்மை சென்று செலுத்தும். நெக்கு விடுதலை பற்றி இந்த ஊற்றுமணல் உவமை தான் நம்முடைய குருநாதர் சொல்றார். புணர்ச்சி பத்தில சொல்லும் பொழுது, அற்றகில்லேன் அடியேன் அரசே, அவனி தளத்து ஐம் புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்து என்று இறைவனை நெக்கு விட்டு உணர்கின்ற அந்த பெருமான், பாட வேண்டு நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி. பெருமான் நினைத்து நெக்கு விட்டு நெக்கு விட்டு உருகி உருகி அவனை பாடி பாடி இதனுடைய முடிவிலே ஆட வேண்டும். ஆடுதற்கு கூசி வாடா பாடுதலை ஒத்துக்கொள்ளவில்லை நம்முடைய குருநாதர். நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாடினா போறோம் உதற்றளவுல அப்படின்னு ஓதுவார்கள் போல இருந்தா, ஓதுவார்த்தமே நன்னறி குவிப்பதுதான் ஆனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத வேண்டும். ஐயர் போதும் சொன்னா போதும், எப்படா போதும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப ஆடுகின்றலே கூத்து, பாடுறவன் வந்து கூத்துல போய் முடிக்கணும். அடினார் பாடினார் அழுதார், தொண்டனார்க்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அடியார்கள் எல்லாம் ஆளுடைய பிள்ளையார் உட்பட ஆடியும் பாடியும் பெருமானை பரவியிருக்கிறார்கள். கட்சி ஏகம்பத்திலே பெருமானுடைய காட்சியை கண்டு உள்ளம் உருகி ஆடி பாடியிருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். அளவை பெருமான் முன்பு ஆடி பாடியிருக்கின்றார். நக்கனை நிக்குணர்கின்ற நம்முடைய குருநாதர் விற்படை வெற்றி மடந்தையும், வில்லையே தனக்கு ஆயுதமாக கொண்டிருக்கின்ற வெற்றி மடந்தையாகின்ற துர்கையும், மிக்க மலர் திருவும், பெரிய தாமரை மலையிலே அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியும், பயில்கின்ற மற்புய வெற்பினன், அந்த இருவரும் வாழ்கின்ற தடன் தோள்களை கொண்டவன். வெற்பு அப்படின்னா மலை, மலை போன்ற அந்த தோள்களை கொண்டவன். மல் என்றால் ஆற்றல், ஆற்றல் பொருந்திய தோழலாகின்ற மலையை கொண்டவன். கயல் வைத்த வலத்தன், தன்னுடைய கொடியிலே மீனை எழுதி வரது கையிலே தாங்கியவன் மீனவன். அவன் வழங்கிய பொறுப்பு மிகுந்த தனங்கொடு. பொறுப்பு என்றால் பிரகாசம், அருட்பிரகாசம், புண்ணியத்தின் பலனாக ஈட்டியது. இப்ப ஒருவற்ற நல்ல செல்வம் சேருதுன்னா புண்ணியம் இல்லாமல் செல்வம் சேராது என்பது பெரியோருடைய கொள்கை. நல்ல வழியிலே ஒருவனுக்கு செல்வம் சேருதுன்னு சொன்னா கடவுளே கொடுக்கிறார் அர்த்தம். அப்ப பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட, பொன்மயமான அழகான கவனம் என்றால் வேகமாக நடை கொண்ட, கவனம் என்பது வேக நடை, வேகமாக நடந்து செல்கின்ற பறி கொண்டிட அந்த குதிரைகளை கொல்ல நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர்.